கருதறிய ஞாலோ உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே நம பார்வதி பதை அரகர மகாதேவ இறைவன் நமக்கு மூல பண்டாரத்தை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டவரை சிவபெருமான் தான் முதல்ல. ஆகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஆகவே நான் படிமுறையிலே இன்றைக்கு சிவபுண்ணியங்கள் ஆலய வழிபாடு என்று சிந்தித்துக் கொண்டு இன்றைக்கு சிவ பூஜை என்கின்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த சிவ பூஜையை பற்றி இன்றைக்கு ஒரு வகுப்பு தான் சொல்ல முடியும். ஆகவே சில முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லலாம் என்று கருதுகிறேன். எதையுமே நுழைவதற்கு முன்பாக அது என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் நம்முடைய உண்மையான கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அப்படி தெரியாதனாலதான் நாயேன்னு சொல்றார் மாணிக்கவாச சுவாமிகள். நாய்க்கு தலைவனை காணக்கூடிய ஆற்றல் உண்டு, நமக்கு நம்ம கடவுள் யார் நமக்கே தெரியல, அதான் நாயினும் கடையினர். ஆகவே நம்முடைய கடவுள் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாச்சு, அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அருமையா விளக்கினாங்க. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தமே அத்துவித சம்பந்தம். ஆகவே கடவுள் ஒரு தனிப்பொருள், உயிர் ஒரு தனிப்பொருள், இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அல்லது உறவு? ஆகவே அவருக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஆண்டான் நம்ம அடிமை என்று தெரிந்து கொள்கிறோம். சரி, ரெண்டாவது யாருன்னு தெரிஞ்சாச்சு, நம்ம என்ன உறவுன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை நாம் ஏன் வழிபட வேண்டும்? வணங்குதல் என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் வணங்குதல் தான், ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் வழிபடுதல் ஒன்னு வச்சாங்க. வணங்குதல் என்பது வேறு, வழிபடுதல் என்பது வேறு. ஆகவே அவரை நாம் வழிபட வேண்டும், அதான் கட்டதனால் ஆய பயன் திருவள்ளுவரே சொல்லிட்டார். சரி, அடுத்து முடிஞ்சதா? அப்ப என்ன அடுத்த ஒரு கேள்வி வருது, எப்படி வழிபட வேண்டும்? அடுத்த கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி வந்துருது. ஆகவே இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அல்லது வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் சிவ பூஜையிலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி, யார் பாவிகள் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் ஒன்று சொன்னாரு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்றும்பர். அழுக்காறு தான் ஒரு பாவினார் திருவள்ளுவர், அது உலக நிலைக்காக சொன்னார். ஆனா திருமுகத்தை போய் யார் பாவி என்றால், பாவிங்கிறதுக்கே பல பேர் பல வழக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அவர் இங்கிலீஷ்கார வழக்கம் சொன்னா யார் பாவின்னு, ஏ பொட்டன்சியல் செயின்ட் அப்படின்னா. ஹூ இஸ் எ சின்னர், ஏ பொட்டன்சியல் செயின்ட். ஹூ இஸ் எ செயின்ட் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்ஃபார்ம்டு சின்னர் அப்படின்னா, அது ஒரு விதமான விளக்கம். ஆகவே பாவிகள் என்று சொன்னால் நாம் வந்து திருவள்ளுவர்கிட்ட போய் திருமூலத்தை போய் கேட்டா அவர் என்ன சொன்னார்னா, இறைவனை வழிபடுவதற்குரிய ஒரு சின்ன மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை தெரிந்து கொள்ளாதவன் பாவினார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்ட அருள்புரியானிற்கும் எண்ணிலே பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னவும் மாட்டாமல் நழுவுகின்றாரே. இறைவனை ஒரு லேசா வழிபடலாம்னு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப எளிமையான முறை, பூ உண்டு நீர் உண்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு வேண்டாம். அந்த பூ உண்டு நீர் என்று தெரியாதவனை போய் என்ன சொன்னார்னா, எண்ணிலே பாவிகள், தெரியாதவன் எண்ணிலே பாவிகள்ன்றார். அதனால அந்த பாவி என்பதற்கே பலவிதமான பொருள்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஞான நோக்கிலே சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் யார் கைவிடுகிறோமோ அவர்கள்தான் பாவி. அதான் திருமூல சொல்கிறார். அப்படியான இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற நியமத்தை எங்கே சொல்லியிருக்கிறது என்றால் சிவாகமங்களிலேதான் சொல்லியிருக்கிறார். அதோட சிவபெருமானுக்கு என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன வீக்னஸ் ஒன்னு இருக்கும். உலகத்துல பாக்குறோம் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அதுபோல சிவபெருமான் விருப்பு வெறுப்பு அற்றவன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையா. வேண்டுதல் வேண்டாம இலான் திருவள்ளுவர் சொல்லிட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கான். அது என்னன்னு கேட்டா, ஆன்மாக்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். அது எங்க சொல்றாருன்னா, சேக்கரார் சுவாமி சொல்றார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்பான்னு சொல்றார், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அம்பாளுக்கு உபதேசம் பண்ணாராம், எண்ணிலே ஆகம் எத்தனையோ ஆகமங்களை அருளி செய்த சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மை பூசனை. அதை கேட்ட உடனே அம்பாள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பூஜை பண்ணா என்று திருக்குடிப்பு தொண்ட நாயனார் சேக்கலார் சொல்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் அவரிடத்தில் இருக்கிறது. இது ஒண்ணு மட்டும் அவருக்கு விருப்பம் இருக்கு சிவபெருமானுக்கு என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அவரை வழிபட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் எப்படி வழிபடுவதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வந்தது. அவர் கற்பனை கடந்த சோதி, நம்முடைய மனத்தினாலையும் வழிபட முடியாது, வாக்கினாலையும் வழிபட முடியாது, காயத்தினாலையும் வழிபட முடியாது. ஆளை கண்டுபிடிச்சாதான விக்கல் விழுந்து வணங்குவீங்க, ஆளே தெரியலையே. ஆக மனமொழிமைகளுக்கெல்லாம் கடந்தவன் கடவுள், கடந்தும் இருக்கிறான் உள்ளாகியும் இருக்கிறான், அதான் கடவுள்னு பேர் வச்சான். அவருடைய உண்மையான மேனி இருக்கு இல்லையா, அவருடைய பாடி, இறைவனுக்கு உண்மையிலே அவருடைய பாடி எப்படி சார் இருக்கும், நமக்கெல்லாம் கிளீனா தெரியுது இல்லையா. ஒரு நாளைக்கு பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பேரை சொல், பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு இல்லையா, அது வரைக்கும் தான் பேரை சொல்றாங்க. அந்த காலம் வந்த உடனே இன்னார எடுக்கிறாங்கன்னு கேட்க போறது இல்ல, பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அது போல சிவபெருமானுக்கு ஒரு பாடி இருக்கா இல்லையா என்றால், அதை சாஸ்திரங்கள் கூறுகின்றன, அவருடைய சக்தியே அவருக்கு பாடியாக வரும். அது அவருக்கு அதிசூக்கும திருமேனி, அது ஒரு திருமேனி தான், அதுதான் உண்மை திருமேனி என்று கூட சொல்லலாம். அதை குறித்துக் கொள்ளுங்கள், சக்தி அவருக்கு அதிசூக்கும திருமேனி. அதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய உயிரையே அவர் திருமேனியாக கொள்ள முடியும். சைதன்ய சுரூபின்னு சொல்வார் மெய்கண்டார் சொல்வார், சைதன்ய சுரூபியாய் நிற்றலான் அப்படிம்பார். அது நம்முடைய ஆன்மாவையே ஒரு திருமேனியாக கொள்வார், அது சூக்கும திருமேனி. அதுக்கப்புறம் ஐந்தெழுத்தை அவருடைய திருமேனியாக கொள்வார், அதுதான் பஞ்சாட்சர திருமேனி, அது அவருக்கு தூல திருமேனி. இந்த மூணுடைய தன்மை ஒரு மாதிரி, அதாவது இறைவனுடைய உருவம் அருவுருவம் அருவம் என்று அது ஒரு வகையா சொல்றது, நான் இன்னொரு வகையா சொல்றேன். பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உருவம் அருவம் அரு உருவம் என்பது எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். அந்த மூணு எதுக்கு எடுக்கிறாருன்னா, நம்ம நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே சித்தியார் சொல்வார். இந்த மூன்று வடிவங்களை எடுக்கிறார் என்றால், நம்முடைய ஒரு மேனியை போக்குறது ஒரு மூணு மேனி எடுக்கிறாராம். இந்த சித்தியார் ரொம்ப அருமையா சொல்வார், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. இது இன்னொரு வகையான ஒரு வகுப்பு முறை. ஆகவே அது இல்லாம இதுதான் அவருடைய உண்மையான திருமேனின்னு வச்சுக்கலாம், சக்தி திருமேனி, ஆன்ம திருமேனி, பஞ்சாக்கர திருமேனி. அப்ப எது வரல நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மாயை அவருக்கு திருமேனியாக வரவில்லை, இதுதான் முக்கியம். நம்ம எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரிதான், என்ன நிலையிலே போய் பிறந்தாலும் சரிதான், நமக்கு மாயையிலிருந்து ஒரு உடம்பு கொடுக்கப்படும், ஞாபகத்தை வச்சுடணும். எத்தனை பிறவி என்ன பிறவி எடுத்தாலும் சரிதான், நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,000 யோனி பேதங்கள், எங்க போய் பிறந்தாலும் நமக்கு ஒரு பாடின்னு ஒண்ணு இருக்குது மாயிலிருந்து கொடுக்க போறாங்க. அது வித்தியாசமாக இருக்கும், ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் அந்த பாடி மட்டும் மாறிடும் அவ்வளவுதான். ஆனால் இறைவன் என்ன பண்றாரா, நமக்காக வேறு சிலவற்றை திருமேனியாக கொள்ளுகிறார். அதுக்கு பேர் உபசார திருமேனியின் பேர். அத்துவாக்களை திருமேனியாக கொள்வார், மந்திரத்தை திருமேனியாக கொள்வார், பிம்பம் என்று சொன்னால் கல்லிலே அல்லது ஐம்பொன்னிலே அவர் ஆவாகனம் பண்ணா அது பிம்பம்னு பேரு. தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்புல ஆவாகனம் பண்ணா தம்பம், அவ்வளவுதான் வித்தியாசம். பிம்பம், கும்பம், தம்பம். கல்லில் ஆவாகனம் பண்ணா பிம்பம், தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்புல ஆவாகனம் பண்ணா தம்பம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, பிம்பம், கும்பம், தம்பம். ஆகவே இவற்றையும் அவர் திருமேனியாக கொள்ளலாம், ஆனா அது உபசார உண்மை இல்லைன்னு உபசார திருமேனிகள் அத்துவாவும் வடிவன முறைகள் எல்லாம். அப்ப ஏன்னு கேட்டா, இந்த உபசார திருமேனிகள் ஏன் கொள்ளுகிறார் என்றால், நமக்காக. நாம் நேரடியாக உண்மை திருமேனியை போய் பிடிக்க முடியாது நம்மளால. நாம போய் உண்மை திருமேனியை நேர நம்முடைய அறிவினாலே பிடிக்க முடியாது. ஆகவே அதுவரை அந்த உண்மை திருமேனியை நாம் அணுகுகின்றவரை உபசார திருமேனியை பிடித்துக் கொண்டால் போதும். ஆகவேதான் இந்த பூஜையில் நாம் செய்யறதெல்லாம் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, உபசாரம். சோடச உபசாரம்னு வச்சாங்க அதுக்கு பேர் இல்லையா. 16 உபசாரங்கள் தான் சிவபெருமானுக்கு பண்றோம். நாம் பண்றதெல்லாம் கோயில பண்ணாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி அதுக்கு பேர் உபசாரம். உபசாரம்னா என்ன அர்த்தம், உண்மை அல்ல என்பது அங்கே அடங்கி இருக்கு. உண்மை இல்லை, உண்மை திருமேனியை நீங்க வணங்கவில்லைங்கிற சொல்லியிருக்கு. இவன் பெரிய கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதில்லை. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவபூஜையிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிகாரம் என்பது விசேட தீட்சையை பெற்றுக்கொண்ட பிறகுதான். எப்பொழுதுமே முறையான வழிபாடு என்ன என்பது முக்கியம். ஆக நம்ம கேட்டுட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. எடுக்காமையே பண்ணா பயன் இருக்குமா சார், இருக்காதா சார், தீட்சை இல்லாமே வழிபட்டா அதுக்கு பலன் உண்டா இல்லையா? இல்ல. எப்பயுமே மனித முயற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறோம் டிக்கெட் வாங்கணும்னு பெரிய கியூ நிக்குது. முதல்ல நாம என்ன பண்ணுவோம்னா, கியூல நிக்காமையே டிக்கெட் வாங்க முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். அது இயற்கை அப்படிதான். எப்பயுமே இந்த சிரமப்பட்டு வாங்காம ஈஸியா வாங்குறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். கியூல நிக்காம வழியே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் கியூல போய் நிப்போம். இது பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய யாராவது யாருக்கும் இருக்கு, படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே அடங்கிறான் இதுல. அதான் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்ன உடனே நம்ம நினைப்போம்னா அதுல போகாம வழி இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். இது அதான் சொன்ன நம்முடைய சமயத்திலே மட்டும்தான் இந்த ஒரு சிக்கல். மற்ற சமயத்தில் ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்முடைய சமயத்தில் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆகவே சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வழிபடுவது என்பதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த வழிபாடு, அதிக பலனை தரக்கூடிய வழிபாடு என்றுதான் அவர் ஆகமத்திலே விதித்திருக்கிறார். சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது அப்படின்னு சொல்லுவார் அருமணாவலர். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். ஆக என்னல ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, அப்படி வழிபடாமல் பயன் இல்லைன்னு சொல்லல. அதான் கவனிக்கணும், பயன் உண்டு பயன் இல்லைன்னு சொல்லல இல்லையா. சம்பளம் 100 ரூபா வாங்குறது சம்பளம் தான், 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறது சம்பளம் தான் இல்லையா. ஆனாலும் அதிக சம்பளம் அதிக பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆகவே இப்படி அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அது முதல்ல அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல போறது அது இல்லை, ஏன்னா தீட்சையை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அப்படி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் வழிபடுவதைத்தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுல நாம் செய்யக்கூடியதுல முக்கியமானது என்னன்னு கேட்டா அனுஷ்டானம்னு ஒண்ணு வச்சாங்க. இந்த அனுஷ்டானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ பூஜைக்கு முன் நம்முடைய மனம் மொழி மெய்களை தூய்மை செய்து கொள்ளும் கிரியைக்கு அனுஷ்டானம் என்று பெயர். ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், ஸ்கூட்டர்ல போறோம் ஹெல்மெட் வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெல்மெட் ஒரு சேஃப்டியை கொடுக்குது உங்களுக்கு இல்லையா. அதுபோல தீயணைப்பு படையினர் வர்றாங்க, அவங்க எல்லாம் ஃபைபர்னால ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, போட்டா தீ அவர்களை தாக்காது. ஆபரேஷன் பண்ண போறீங்க, ஆபரேஷன் பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு, போய் அனேஸ்தெடிஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்றாரு இல்லையா. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகாஷன். அது போல அனுஷ்டானம்னா வேற ஒண்ணும் கிடையாது. அணுன்னு சொல்லியாச்சுனாலே முன்னாடி செய்து கொள்வதுன்னு அர்த்தம். அதுல இருந்து அனுபவம், அனுசந்தானம், அனுவாதம். இந்த அணுன்னு சொன்னா முன்னாடி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆகவே சிவ பூஜைக்கு முன்னால் நம்முடைய மனம் மொழி மெய்களை தூய்மை செய்து கொள்ளும் கிரியைக்கு அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அகபூஜை. அது ரொம்ப முக்கியம். அகபூஜை என்று சொன்னால் இந்த பூஜைக்கு உள்ள திரவியங்கள் பொருள்கள், அந்த பொருள்கள் எதையுமே பயன்படுத்தாமல், மறுபடியும் சொல்றேன் வேகமா உங்களுக்கு எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், பூசை பொருள்களை மனதால் கற்பித்துக் கொண்டு ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புற பூஜைக்கு முன்னும் செய்யப்படுகின்ற அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அகபூஜைன்னு சொன்ன உடனே அதுல எதெல்லாம் அடங்கும் கேட்டீங்கன்னா, ஒரு பூஜைன்னு சொன்ன உடனே சிவபெருமானிடத்திலே சம்பந்தம் வைத்துக் கொள்பவன் சைவன். சைவன்னா வெஜிடேரியன் அர்த்தம் கிடையாது இல்லையா. சைவன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு போல் போல அப்படிதான் போடுறாங்க, சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல்னு அப்படி அர்த்தம் இல்ல. சைவன்னா யார், சிவனோடு சம்பந்தம் செய்து கொள்பவன் சைவன், அவ்வளவுதான். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் திருமுறையில சொல்லிட்டார். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, எப்படி சார் சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு வரும் அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன சொன்னாங்க, பூஜை ஹோமம் தியானம் இந்த மூன்று நாளையும் ஒரு இடத்துல சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை ஹோமம் தியானம், அப்பொழுது அகபூஜை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க என்ன பண்றீங்க, சிவபெருமானை உபசாரம் பண்றீங்க, ஆனா எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது, தொடாமலேயே நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஓமத்தானமாகவும் புருவ நடுவை தியானத்தானமாகவும் பாவனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஹோமத்தானமாகவும் புருவ நடு இந்த கோதண்டம் அது லலாடம் அதை தியானத்தானமாகவும் கொண்டு நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அந்த அகபூஜையிலேதான், அகபூஜைன்னு சொன்னா இவங்க ஒரு கேள்வி வரணும், எந்த பொருளையும் கையில தொடப்படாது இல்லையா, எல்லாம் கற்பனையிலேயே பண்ணிக்கணும், அதுதான் யோக அதிகாரம் பேர். அதுக்குதான் நான் சொன்னேன் நேத்து, அதான் மூன்று அதிகாரம், ஒன்று அர்ச்சனா அதிகாரம், மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். யோக அதிகாரம்ங்கிறது யோகம்னா அகபூஜைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, பொருள்களை எல்லாம் கற்பிக்கல சார், சிவலிங்கம் எது நீங்க பூஜை பண்ணு சொல்லிட்டீங்க இல்லையா, எது சிவலிங்கம் அகபூஜையில ஒரு கேள்வி. நம்முடைய ஆன்மாவே சிவலிங்கம் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொன்னாரு, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், திரும்ப ரொம்ப அருமையா சொன்னார். தெள்ள தெளிந்தார்க்கு அப்படின்னா, யோக முறையிலே வழிபடுகின்றவர்களுக்கு சிவன் சிவலிங்கம் அப்படின்னா உனக்கு இல்லைன்னு அர்த்தம் தான். தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். அப்போ யாரெல்லாம் அகபூஜை செய்கின்றவர்கள் தன்னுடைய ஆன்மாவையே சிவலிங்கமாக பாவித்துக் கொண்டு முதல்ல நாம பூஜை பண்றோம் சிவபெருமானுக்கு. இந்த 16 உபசாரத்தையும் பண்ணணும், அந்த 16 சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு என்ன பெயர் ஏன் செய்கிறோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புற பூஜைக்கு முன்னும் நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த உபசாரத்திற்கு அகபூஜை என்று பெயர். இந்த அகபூஜை பண்ணி முடிச்ச உடனே இப்ப சுவாமி எங்க இருக்கிறார், சிவபெருமான் எங்க இருக்கிறார், நம்முடைய உயிருக்கு உயிராக இருக்கிறார் அல்லது நம்முடைய இருதய கமலத்தில் இருக்கிறார். இப்போ மறுபடியும் என்ன பண்றீங்க, நீங்க சிவபூஜை பண்றதுக்கு ஒரு லிங்கம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆன்மார்த்த லிங்கம். அந்த ஆன்மார்த்த லிங்கம் சிவபெருமான் அல்ல, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, மூர்த்தின்னு தான் பேரு. அந்த மூர்த்தியிலே வந்து அமர்கிறவன் மூர்த்திமான், மூர்த்தி வேற மூர்த்திமான் வேற. ஆகவே அந்த சிவலிங்கத்திலே நீங்கள் இந்த அகபூஜையை முடித்துக் கொண்டவுடன் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சிவோகம் பாவனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாவனையிலே மிகவும் உயர்ந்தது சிவோகம் பாவனை. சைவம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, மந்திரம் பாவனை கிரியை. இந்த மந்திரங்களிலே மிக உயர்ந்த மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம், எத்தனையோ மந்திரம் இருக்கு. பாவனையிலே மிக உயர்ந்த பாவனை சிவோகம் பாவனை, கிரியையிலே மிக உயர்ந்த கிரியை ஆகம கிரியை. இதான் மந்திரம் பாவனை கிரியை. அந்த சிவோகம் பாவனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஜீவஸ்தாபனம். ஜீவஸ்தாபனம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்மிடத்திலே இருதய கமலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் இதுவரைக்கும் அகத்துல வச்சு உங்க வழிபட்டேன், இனிமே புறத்துல வழிபடணும்னு விரும்புறேன் இல்லையா. இப்ப குழந்தைகள் மேல நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அந்த குழந்தைகளை அள்ளி தழுவி கொண்டு உச்சி முகப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. என் குழந்தைகளை அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த உடலை தழுவுவதோட இன்பம் கிடைக்குதா உங்களுக்கு, அன்பா இருக்குன்னு வாயில சொன்னா. அப்ப என்ன பண்ணு சுவாமிட்ட, சுவாமி உண்மை இதுவரை நான் அகத்திலே வழிபட்டேன், இனிமேல் உண்மை புறத்திலேயும் வழிபட விரும்புகிறேன். இல்ல ரெண்டும் நிறைவேறணும், அகத்திலையும் வழிபடணும் புறத்திலையும் வழிபடணும். ஆகவே புறத்திலே உண்மை வழிபட வேண்டும் வழிபட வேண்டும் என்று சொன்னால், நீர் என்னுடைய ஆன்மாவிலிருந்து பிரிந்து எனக்காக பிரிந்து இந்த சிவலிங்கத்திலேயே வந்து கொஞ்ச நேரம் அமரணும் உமா பூஜை பண்றதுக்காக என்று கேட்கிறீர்கள். அப்படி கேட்டு அவர் வந்து சிவலிங்கத்திலேயே வந்து அமர்ந்ததாக நீங்கள் நினைத்துக் கொண்டு எங்க வந்துட்டாரு, ஜீவன்ல உள்ளவர் எங்க வந்துட்டார், இப்பொழுது சிவலிங்கத்துக்கு வந்துட்டார். அதான் ஜீவஸ்தாபனம். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் லிங்கத்துக்கு வர்றார், ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஜீவஸ்தாபனத்துக்கு அப்புறம் 16 உபச்சாரங்கள் செய்கிறீர்கள். அது என்ன சொன்னாங்க, அதுதான் எல்லாம். நீ என்ன, நீ அபிஷேகம்னா 36 பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு, உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தவாறு சிவபெருமானத்துல எப்படினாலும் நீ விளையாடலாம். சுந்தரகிருஷ்ணன் மண்மையில் விளையாடுவாயின்னு சொல்றாரு, அது போல அபிஷேகம்னா என்னென்ன பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஒரு 36 அபிஷேகம் இருக்கிட்டதிட்ட, அதுல உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ நீங்க பண்ணிக்கலாம். அப்படி அந்த ஒவ்வொரு உபச்சாரம், அபிஷேகம்னா ஒரு உபச்சாரம், பாத்தியம்னா ஒரு உபச்சாரம், ஆசிரமம் என்றால் உபச்சாரம், அது ஒன்னுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 16 ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தியம் என்றால் அவரை உரிமையாக்கிக் கொள்ளுதல். அப்படி நம்முடைய உடல், உயிர், ஆவி எல்லாவற்றையும் அவருக்கு உடைமையாக்கிக் கொள்கிறோம். அதெல்லாம் பாவனையிலே செய்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா புற பூஜை, அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த 16 உபச்சாரத்தையும் செய்த பிறகு கடைசியா ஒரு உபச்சாரம் இருக்கு, அதான் தாம்பூலம்னு பேர். முதல் உபச்சாரத்துக்கு ஆவாகனம்னு பேர், கடைசி உபச்சாரத்துக்கு தாம்பூலம் என்று பெயர். ஆகவே அந்த பூஜைகள்லாம் செய்து முடிப்பதற்கு முன்பாக, தாம்பூலத்திற்கு முன்பாக ஆன்ம நிவேதனம், அதாவது என்னுடைய உயிர், பொருள், ஆவி அன்றே என்றன், ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் எல்லாம் உட கொடுத்துட்டேன், இனி டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துடணுமா. நான் அப்புறம் சொன்னேன், உயிர் ஆவணம் செய்து தந்திட்டால், அருமையா சொல்லுவார் திருவாரூர் தேவர், ரொம்ப அருமையான ஒரு தேவர் இல்லையா. உயிரா வனம் இருந்து உற்று நோக்கி சொல்லாதே, உயிர் ஆவணம் செய்து தந்திட்டார், உன்கை தந்தால் அப்படின்னா, அப்ப எல்லாம் இனிமே நான் வந்து உமக்கு அடிமை என்று நான் செய்துவிட்டு, அதன் மீன் அந்த ஆன்ம நிவேதனம் செய்து கொடுத்து விட்டு, கர்ம சமர்ப்பணம், நான் செய்த எல்லா நல்வினை தீவினைகள்லாம் உம்முடத்தையே சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இனிமே நான் அனுபவிக்கக்கூடிய எதுவும் எனக்கு இல்லை, எல்லாம் உம்முடைய நல்வினையும் கொடுத்துட்டேன், தீவினையும் கொடுத்துட்டேன், அப்படிதானே பண்ணணும். எப்பயுமே ரெண்டு மட்டும், என்னுடைய தீவினையை மட்டும் நீ எடுத்துக்கிட்டே, நல்வினை நான் வச்சுக்கிறேன் சொன்னா மறுபடியும் பிறந்தாகணும். அதான் நான் நம்ம அருமையா சொல்றார் பரிமையாளர், நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலில் இருள் சேரிருவினை என்றார் அப்படிம்பார். நல்வினையும் பிறப்புள்ள ஆழ்த்த போது உங்களை, ஆகவே அதை செய்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, மறுபடியும் இந்த 16 உபச்சாரமா என்னென்ன சொல்லல, அந்த 16 உபச்சாரங்களை செய்து புறத்திலே வழிபடுகிறீர்கள், அதுக்கப்புறம் ஆன்ம நிவேதனம், அதுக்கப்புறம் நம்முடைய கண்மங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து விடுகிறோம். அதன் பின்பு மறுபடியும் என்ன பண்ணணும், சாமி அம்போன்னு விட்டு போயிடக்கூடாது இல்லையா, மறுபடியும் இருக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பணும் இல்லையா. ஆகையாத மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு பேர் திவ்ய முத்திரை. இந்த திவ்ய முத்திரையினாலே பேர் திவ்ய முத்திரைன்னு பேர். இந்த திவ்ய முத்திரையினாலே மறுபடியும் சாமிய எங்க கொண்டு எழுந்தள்ள பண்றீங்க, அந்த மூர்த்தியில இருந்து மறுபடியும் ஆன்மாவில மறுபடியும் கொண்டு எழுந்தள்ள பண்ணவர, அவர் இருந்த இடத்துல யதாஸ்தானம். ஆலயத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஆலயத்துல எங்கிருந்து எழுந்தள்ள பண்றாங்க, பள்ளி அறையிலிருந்து எழுந்தள்ள பண்றாங்க சுவாமிய, அங்கேயும் ஒடுக்கம் உண்டு, ஆலயத்துல ஒடுக்கம் உண்டு, பள்ளி அறையில ஒடுங்குது சாமி, மறுபடியும் விஸ்வரூப தரிசனம், அது தொடக்கம். ஆனா இங்க சிவபூஜை கேட்டா, அண்டத்துல உள்ள சிவபெருமானை ஆவாகனம் பண்றதுதான் ஆலயத்துல, அண்டத்து ஆர்த்தாத்துவாக்களும் அப்படிங்கிறா இல்லையா, பிண்டத்தில் உள்ள சிவபெருமான், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அந்த பிண்டத்தில் உள்ள சிவபெருமான நீங்க வீட்டில் வழிபடுறதுதான் ஆன்மார்த்த பூஜை. அதான் நம்ம சொல்லும் போது தேவாரத்தை பாட சொன்னா முதல்ல திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லணும், படிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் திருச்சிற்றம்பலம். அது எதுக்கு பிடிச்சாங்க, ரெண்டும் என்னன்னு கேட்டா, முதல்ல சொல்லக்கூடிய சிற்றம்பலம் என்பது பேரம்பலம், அண்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் சொல்றீங்க. கடைசியில இந்த தகராலயம் இல்லையா, தகராலயம் அதான் ரகசியம், சிதம்பர ரகசியம், அதுக்கு ஏன் ரகசியம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ரகசியம்னு பேர் சிதம்பர ரகசியம், அல்லது ரெண்டு பேர் வச்சாங்க, ஒன்னு சிதம்பர ரகசியம், இன்னொன்னு தகராலய ரகசியம், பாமர சுவாமி எழுதியிருக்கார் நூல் தகராலய ரகசியம். அது ஏன்னு கேட்டா, யோக காட்சியிலே மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், யோகிகளும் ஞானிகளுமே அப்ரோச் பண்ண முடியும், நம்மளால அதை அணுக முடியாது என்பதற்காக தான் ரகசியம்னு வச்சாங்க இல்லையா. ஆகவே அது என்னன்னா, அதே போல பிண்டத்திலையும் ஒரு தகர் இருக்கு, அண்டத்திலையும் ஒரு தகராலயம் இருக்கு, ஆகவே அண்ட வெளி அந்த சிற்றம்பலம், ரெண்டு பேரும் சொல்லணும் நாங்க, ஒரே வார்த்தை தான் ரெண்டு அர்த்தம், அண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், அப்புறம் பிண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், ரெண்டையும் போட்டணும் தேவாரத்துக்கு முன்னும் பின்னும். ஆகினால அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அவரை சிவ சம்யோஜனம். சிவ சம்யோஜனம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானை அந்த மூர்த்தியிலே இருந்து மறுபடியும் இருதயத்தில் ஒடுக்கிக் கொள்ளுவது. அது பேர் ஒடுக்கம்னு சொல்லலாம். ஒடுக்கம் சம்யோஜனம் என்றால் நன்றாக சேருதல் அர்த்தம். ஆகமத்தில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப சிவபெருமான் எங்க போயிட்டாரு, பூஜை பண்ணி முடிச்சிட்டீங்க, சிவபெருமான் எங்க போயிட்டாரு, ஆன்மாவுக்கே போயிடுறார். மறுபடியும் இந்த சிவலிங்கம் ஒன்னு இருக்க, அதை என்ன பண்றது என்றால் அந்த சிவலிங்கத்தை தான் நீங்கள் பூஜை பெட்டியில் எழுந்தவிழ பண்ணுகிறீர்கள். அப்ப மூர்த்திய பெட்டகத்தில் எழுந்தவிழ பண்றோம் இல்லையா, மூர்த்தி பெட்டகத்தில் எழுந்தவிழப்படுகிறார். அதுக்கப்புறம் திருக்காப்பு, அத பெட்டியை மூடுறதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப வியாபாரிகள்ட்ட சார் கடையை எத்தனை மணிக்கு மூடுறீங்கன்னு கேட்கக்கூடாது, அது அமங்கலம் இல்லையா. இப்ப கடையை எத்தனை மணிக்கு சார் எடுத்து வைப்பீங்கன்னு கேட்கணும், மரபு வச்சிருக்காங்க இல்லையா. அது போல திருக்கதவம் கோயில் பூட்டியாச்சான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது இல்லையா. நடை சாத்தியாச்சா அப்படி கேட்கிறோம், அதுக்கு ஒரு மங்களச்சொல் வச்சிருக்கோம். அது போல அந்த பெட்டியை மூடுறதா வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் திருக்காப்பு. அதாவது இதுல சைவர்கள சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பூஜைக்கும் அவர்கள் லிங்காயி செய்யக்கூடிய பூஜைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்கள் அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கழுத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டகத்திலே தான் பூஜையை வைப்பாங்க அவரை, மூலவரை. அவங்க பெட்டியில வைக்கப்படாது, அவங்களுக்கு நமக்கு தான் பெட்டியில வைக்கணும். சிவபெருமான கழுத்துல தொங்க போட்டுட்டு அலையக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா திருக்காப்பு. திருக்காப்பு என்றால் மூடுதல், அதுதான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணனும், அந்த மூர்த்தியை மறுநாள் நான் பூஜை வரை காப்பதற்குன்னு ருத்ரர் இருக்கிறார். அவர் பேர் பீமருத்ரர்னு பேர். அந்த பீமருத்ரர் என்பவர் இந்த சிவலிங்க திருமேனியை காத்து மறுநாள் நமக்கு மறுபடி பூஜைக்காக அவர் அதுவரை பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையா. எங்கேயாவது நம்ம விலையேந்த பொருள் அப்படின்னா பத்திரமா வைப்பீங்க, சட்டையை கழுத்து எங்கேயாவது போடலாம், நகையை கழட்டி போட முடியுமா, அது வைக்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் எங்க வச்சோம். ஆன்மார்த்த மூர்த்தி இல்லையா, உயிருக்குயிரா என்னைக்கு இருக்கிறவர் என்ன அவரிடத்திலே. நான் வந்து குருநாதத்தில் எது எப்படி தீட்சை வாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு, ஒரு டெக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டுதான் தீட்சை. நான் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை என்னுடைய ஆயுள் பரியந்தமும் ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழியானும் பரிமையர் சொல்வார், நான் குரு நிந்தனை சிவ நிந்தனை அடியார் நிந்தனை செய்ய மாட்டேன். நீங்க என்னென்னலாம் சொல்லி, என் ஆயுள் பரியந்தமும் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நான் பத்திரமாக வைத்திருந்து அவரை அர்ச்சிப்பேன். என்னால் இயன்றவரை குரு லிங்க சங்கம வழிபாடுகளை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்களா. அதான் சொல்றாரு பரிமையாளர் சொன்னார், இத ரொம்ப அருமையாக, ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் டெக்ளரேஷனே சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்வார். திருக்குறள் எழுதும் பொழுது எப்படி யான் எனது என்ன செருக்க எப்பொழுது எப்படி அறுக்க முடியும், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு எந்த உலகம் போகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமையின்படி நாம் சட்டத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன சொன்னாரு, வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆனா யான் எனது என்னும் செருக்கை அறுத்தால் என்ன கிடைக்கும், வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். அப்ப எல்லாரும் எழுதுனாங்க, இந்த யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுக்கிறது கேட்டாதான் சிக்கல் வரும். இதுக்கு வரைக்கும் அர்த்தம் புரியுது, இந்த யான் எனதுங்கிற செருக்கு எப்பொழுது அறும், நீங்க முயற்சியினாலே பண்ணீங்கன்னா நிச்சயமா அது விஸ்வரூபம் தான் எடுக்கும். அது அடங்கவே அடங்காது. அது சீஃப் மினிஸ்டர் ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆகலாமான்னு எடுத்தால பார்க்கும், பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யூஎன்ஓட போய் நாம ஏதாவது பெரிய போஸ்ட்ல இருக்கலாமான்னு பார்ப்போம் இல்லையா. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும், அடங்கவே அடங்காது. அதனால சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கை எப்படி, அதான் பத்தாம் சூத்திரம். பத்தாம் சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யான் எனது என்னும் செருக்கருத்தல் என்ற திருக்குறளுடைய விளக்கம் தான் பத்தாம் சூத்திரம். நல்லா ஞாபகத்தில், ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகநாதலும் இறைவனியும் செய்தால் ஒழிய யான் எனது என்னும் செருக்கை அறுக்க முடியாது என்பதுதான் அந்த திருக்குறளுக்கு மெய்கண்டார் கொடுத்திருக்கிற விளக்கம். அந்த ஒரு திருக்குறள் கொண்டு மெய்கண்டார் சூத்திரமே பண்ணிவிட்டார். ஆனா பரிமையாளர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, யான் எனது என்னும் செருக்கை எப்படி இருக்கலாம், அவர் சொன்னார், ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் யோக பயிற்சியினாலும் அவற்றின்கட் பற்றை நீக்குதல் அப்படின்னார். அவை அதெல்லாம் செய்த நம்ம வாங்குறோம்.
ஆகையினால அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும், அதை மிக்க பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பீமருத்திரத்திலே விண்ணப்பம் செய்து அந்த திருக்காப்பு செய்து அங்கே பெட்டியிலே பூஜை பெட்டியிலே நாம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சண்டி பூஜை. நான் சொன்ன இல்லையா, எப்பயுமே பூஜைக்கு என்ன பேர்னு கேட்டா, முழு பேருன்னு கேட்டா சௌராதி சண்டாந்த பூஜைன்னு தான் பேர். இதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அதாவது சூரியன்ல ஆரம்பிச்சு சண்டியில முடிக்கணும்னு அர்த்தம். அதாவது இந்த பூஜையினுடைய முழு பேர் என்ன, சௌராதி சண்டாந்த பூஜை. ஆகவே நாம் எப்ப பண்ணாலும் சரிதான், சண்டீசர் ஒருவர் தான் நம்முடைய சிவ புண்ணியங்களை எல்லாம் அக்கௌண்ட் பண்ற. உங்களுடைய வழிபாடு நீங்க செய்திருக்கிறீர்கள் என்பதை அவர் தான் கணக்கு வச்சுக்கிறார் இல்லையா. அவர் தான் கணக்கு வச்சுக்கிறாருன்னா சிவபெருமான் ஆணையினாலே அவருக்குன்னு அதை கொடுத்திருக்கிறார். பெரிய சிறப்பு சண்டீஸ்வரன் ஆயினா இருக்கு. ஆகவே அவர் கோயில போனாலும் வருவார், இங்க வச்சாலும் வருவார், மூர்த்தி வீதி வளமாக வரும் பொழுதும் வருவார். எப்பயும் சண்டீஸ்வரன் இல்லாம சிவபெருமான் நிற்கவே மாட்டார். ஆகவே சண்டி பூஜை. அதுக்கப்புறம் வீட்டில் பசுமாடு வளர்த்தால் அந்த பசுவை வணங்க வேண்டும், கபில பூஜை. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது, டவுன்ல உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் அது பசுமாட்டே பார்க்கல, கறந்த அது பாக்கெட் பால் தான் பார்த்து பழகி இருக்கு. கறந்த பால் கண்ணோடு அது கறந்த பால்னா எப்படி சார் கேட்கும் குழந்தை, அது பசுமாடுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல வந்து மடியில வந்து கறப்பாங்க அப்படின்னா ஓ ஐசி அப்படிங்கும். ஆகையாக அந்த கபில பூஜை, வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுவை வணங்குங்கள், அந்த கபில பூஜை. அதுக்கப்புறம் தான் அந்த சிவபிரசாதத்தை சுவாமியிடத்தே நைவேத்தியம் என்று சொல்கிறார் அல்லவா. அதாவது சுவாமியிடத்தில் நாம் இந்த சொல்லுகின்ற நீர்பொருளாக இருந்தால் அதுக்கு பேரு வச்சு போனகம்னு பேர். போனகம் அதான் பொற்கோயிலும் போனகமும் அருளினர். நைவேத்தியம் என்றால் சாலிடா உள்ளதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆகவே முதல்ல அந்த சிவபிரசாதம், அந்த சிவபிரசாதத்தை உண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க போனோம், சாப்பிடறதுக்கு போனோம். சிவபூஜை பெற்றுக் கொண்டவர்கள் ஒழுக வேண்டிய நியதிகள் என்று வைத்துக் கொண்டால் இந்த சிலவற்றை மிகச் சிறப்பாக இவற்றையெல்லாம் கட்டாயமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டியது. இது போக விரிவாக செய்வதும் இருக்கிறது, அது உள்ள போறதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆகவே இப்ப சிவபூஜை என்றால் என்ன என்றால் ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். கோமாதா பூஜை தான் பசு, கபில பூஜை எல்லாம் ஒண்ணுதான். கோமாதா அப்படின்னா பசுதான். கபிலம், கபிலம் சொன்னாலும் சிறப்பு. கபிலம் என்பது நிறத்தையும் குறிக்கும், கபில நிற பசுனே ஒரு பசு இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது வந்து பசுவினுடைய பால், அதுலேயும் கபில நிறமுடைய பசுனே ஒண்ணு இருக்குது. அந்த கபில நிறமுடைய பசுனுடைய பால் ரொம்ப வசதின்னு சொல்லியிருக்கு ஆர்வனால சொல்ற. ஆக என்னன்னு கேட்டா, இந்த சிவபூஜை ஒன்றுதான் நமக்கு ஞானத்தை வழங்கும். இந்த சிவபூஜையால் அன்றி ஞானம் வராது. இதெல்லாம் உபசாரமா தான் முதல்ல பண்றீங்க, என்ன சார் பாவனையில தானே பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். பாவனை வந்து என்ன செய்யும்னா, அந்த பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். இப்ப உலக உலகம் என்ன சொல்றோம், சீனின்னு பேப்பர்ல எழுதி என்னவோ பண்ணுனா இனிக்குமான்னு கேட்பாங்க. அப்ப பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். உலகத்துல பாவனைக்கு பலன் இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கா நான் சாப்பிட்டா வயிறு பசி தீருமா தான் கேட்கறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், பாவனைக்கு பலன் உண்டு, ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அந்த பாவனை என்ன பண்ணு கேட்டா, உங்களுடைய உயிரை தூய்மை செய்யும். ஒரு இதை ஞாபகம், நீங்க இப்ப ஒவ்வொரு பொருளையும் தூய்மை செய்வதற்கு தனியா ஒரு கருவி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப ஆடைகள்ல உள்ள அழுக்கு, இந்த ஆடைகள்ல உள்ள அழுக்க நீக்கணும்னா டிட்டர்ஜென்ட் சோப்னு ஒன்று வச்சிருக்கோம். நம்ம உடம்புல உள்ள அழுக்க நீக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு சோப், டாய்லெட் சோப் அல்ல டால்கம், அப்படி ஒரு சோப் வச்சிருக்கோம். பாத்திரத்தில் உள்ள அழுக்க நீக்கணும்னா ஆமா அதுக்கு தனியா இருக்கு, அது A1 கிளீனிங் பவுடர் அதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அழுக்க நீக்கணும். ஆனா ஒவ்வொரு அழுக்குக்கும் அதே பொருள் பயன்படுத்துறது இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா, உயிரில உள்ள அழுக்க எப்படி சார் நீக்குவீங்க அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாவனை தான் உயிரில உள்ள அழுக்கை நீக்கும். இந்த பாவனை என்ன பண்ணுமா, உயிரில் உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கி நீக்கி அந்த உபசார திருமேனியாக நான் வணங்கி அந்த சிவபெருமானே உண்மை திருமேனியில காட்சி கொடுத்து வர. அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம், நீங்க இந்த அத்துவாக்கள் கொஞ்சம் ஆதாரம் எழுதிக்கணும் இல்லையா. நான் என்ன சொல்லியிருக்கேன், உபசார திருமேனி எதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அத்துவாக்கள். இந்த அத்துவாக்களை எப்படி பாவிக்கணும் அடுத்ததாக சொல்லியிருக்கு, சிவபெருமானுடைய மந்திரம், சிவபெருமானுடைய ரத்தம் பதங்கள் சிவபெருமானுடைய தலை, வண்ணம் அவனுடைய தோல், புவனங்கள் அவனுடைய ரோமம், தத்துவங்கள் அவருக்கு சத்த தாதுக்கள், கலை அவருக்கு அவயவம். இப்படி பாவனை பண்ணா அதுக்கு தான் அத்துவாக்கள்னு பேர். இது எங்க கந்தர் கலிவன்பா 60-62 அம்மா சொல்லிட்டான். மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால் ஒத்த புருவத்து உருவே ரோமமாக தத்துவங்களே சத்த தாதுவாக வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோம். இவங்கெல்லாம் பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் பாருங்க, பிரமாணம். இது மாதிரி அத்துவாக்கள் அவருக்கு உடம்பாக வருமா என்றால் சித்தியார்லேயும் சொல்றார். சிவஞான சித்தியார் 76-77 நான் போட்டிருக்கேன் இல்லையா, அத்துமாக்கள் அவருக்கு உபசார திருமேனி எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தர் கலிவன்பா 60-62 கண்ணிகள், சிவஞான சித்தியார் 76-77 அந்த அத்துமாக்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், மந்திரங்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், பிம்பத்தை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம் இல்லையா, கும்பம் தம்பம். ஆகவே நம்ம இப்ப கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணா என்ன பண்றோம், அக்னியில சிவபெருமான ஆவாகனம் பண்றீங்க அவ்வளவுதான், அதை கும்பத்தில் ஆவாகனம் பண்றீங்க. அப்படி எல்லாம் பண்ணினா எதை எதை எப்படி பாவிக்கணும் என்று என்னுடைய பெரியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவ பாவனை அவ்வளவுமே, உதாரணமா தேங்காயை வச்சு நம்ம கும்பத்தில் ஆவாகனம் பண்றோம், அந்த தேங்காயில என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன, அது சிவபெருமானோட என்னென்ன பாகம் என்றெல்லாம் பாவனை தான் இல்ல. அதை இப்படி ஞாபகிச்சுட்டா போதும், பிம்பம் கும்பம் தம்பம் இவற்றிலே நீ அவங்க அவரை நீ ஆவாகனம் செய்து வழிபடும் பொழுது அவைகளெல்லாம் அவருக்கு உபசார திருமேனியாக ஆகிறது. சிவஞான போதம் 9 சூத்திரம் முழுவதுமே அவர் என்ன சொல்றாருனா, சிவபூஜையை பற்றி சொல்வதெல்லாம் சிவஞான போதம் 9 சூத்திரம் தான். அவ உபசார திருமேனிகளை தான் இப்ப வழிபட முடியும், அவருடைய உண்மை திருமேனி நான் வழிபட முடியாது. அந்த உபசார திருமேனிகளை நாம் பல நாட்கள் வழிபட்டு வந்தால் அதான் சலிப்பின்றி வழிபடணும். அதான் சொன்னாங்க, சிவபூஜையில நேத்து பண்ணதை விட இன்னைக்கு அதிகமான விருப்பு வரணும். நேத்து 1 மணி நேரம் பண்ணிருக்கீங்களா, இன்னைக்கு கூட 1 கால் மணி நேரம் பண்ணணும்னு என்ன வரணும், தினம் 2 மணி நேரம் பண்ணி என்னத்தை கண்டேன்னு வந்துடக்கூடாது, செழிப்பு வந்துடக்கூடாது. அப்படி பண்ண 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 அந்த ஆவல்கள் அதான் சொன்னாரு, தாயா தாயே ஆகி வளர்த்தனை போற்றினார் சாயா அன்பு பேசினார் மாணிக்க வாசருக்கு பேசினாரு, சாயா அன்பினை டெய்லி பண்ணார் நாடரும் அழைப்பவர், சாயா அன்பினை நாடரும் அழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அப்புறம் அதுக்கு மேல சொன்னார், இவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை அழித்திடும் ஆகில் பவம் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தாள். ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சுன்னு சொன்னார், அப்ப சொன்னாரா, பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அப்போ அந்த உபசார திருமேனிகள் வழிபட்டு வந்தால் உண்மை திருமேனியாக அவர் ஒரு நாளைக்கு அவர் கட்டாயம் காட்சி கொடுப்பார். அது என்ன சொல்றாருனா, அடுத்த பிறவியில கூட அது அமையலாம். அதான் தவம் என்ன சொன்னா, இந்த சிவபூஜை தான் தவம், சிவபூஜை இல்லாதெல்லாம் தவம் இல்லை அவம். நான் அருமின்றி ஞானம் இல்லை, ஞானமின்றி வீடு வேறு இல்லை. தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதன அவம். 4 வார்த்தை ரொம்ப அருமையா பயன்படுத்தினான், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அது அவமே காலத்தை போக்காதே. இந்த சொல்ல திருவள்ளுவரும் பயன்படுத்துகின்றார். இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற எவனும் அவன் எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிவது என்ன, திருவள்ளுவர் பதில் சொன்னார், தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு என்று சொல்வார். அவன் 4 வார்த்தை ஞாபகிச்சுடுங்க, தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதனையெல்லாம் அவம், அந்த அவம் பவத்தை காட்டும், பவம் என்றால் பிறப்பு என்று 8 ஜோதிடர் மிக அடித்து பேசுவார் மெய்கண்டார். மே சரியேறியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்னு சொல்வார். ஆகவே நன்னறியாகிய ஞானம் ஒன்றுதான் நன்னறி, மிக மேலான நல்லறி என்று சொன்னால் அது ஞானம் ஒன்றுதான். ஆகவே ஞானமாகிய நன்னறியை காட்டி அல்லதுன்னு சொல்வார். ஆகவே நமக்கு ஞானத்தை பழம் என்று சொன்னார்கள். அதாவது ஏன் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க, ஞான பழத்தை பிழிந்துன்னு அந்த காலத்தில் கே வி சுந்தராம்பாள் பாட்டு, அது ஏன் பழம்னு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த படிமுறையில தான் ஞானம் வரும். ஆகவே சரியை என்பது அரும்பு, கிரியை என்பது மலர், யோகம் என்பது காய், ஞானம் என்பது பழம். அவ்வளவுதான். ஞான பழம் ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு பழம் வானத்திலிருந்து பொத்தில் விழாது, அது வருமா? ஒரு பழம் வருமா? அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக வந்த பிறகுதான் பழம் வரும். அதனாலதான் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க, வேற ஒண்ணு இல்ல. ஞான பழம், பழம்னா ஏன் சொன்னாங்க? அது ரொம்ப தாய்மார ரொம்ப அருமையா சொன்னார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அது சரீகிரி யோகம் ஞானம் என்பது அரும்பு மலர் காய்கனின்னு சொன்னாங்க. அதனால எப்படி அரும்பு முற்றி மலர், மலர் முற்றி காய், காய் முற்றி பழம், அதே போல சரியை முற்றியவின் கிரியை, கிரியை முற்றியவின் யோகம், யோகம் முற்றியவின் ஞானம். அதனாலதான் இன்றைக்கு யோகம் என்ற பெயரினாலே நடத்தப்படுகின்ற இயக்கங்கள் எல்லாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற யோகமா என்னன்னு எனக்கு தெரியல. யோகம் என்பது கிரியை முற்றிய பிறகு வருவதுதான் யோகமே ஒழிய மற்றவையெல்லாம் யோகமாகாது என்பதுதான் நம்முடைய பெரியவருடைய கோரி, ஒரு முடிவு என்று கூறிக்கொண்டு நம்முடைய ஞான சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே குரு நம்ம தேடி வர்றார். நாம் திருவாவளிக்கு சென்றால் ரொம்ப நேரம் காத்திருந்து தரிசிக்க இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஞான குரு நம்ம தேடி வர்றார். ஏன்னா நீங்க சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது அருமையா திருவந்தியால ரொம்ப அருமையா சொல்வார், அகலமாய் யாரும் அறிவறி தப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர. அதாவது அதுதான் குருவரும் நான் திருவர் குருவர் ரெண்டு கட்டாயமாக வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் நாங்க, மாதா பிதாவை காட்டுவாள், பிதா குருவை காட்ட வேண்டும், குரு கடவுளை காட்ட வேண்டும், அதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்தார். அந்த வகையிலே இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஞான குரு என்பது நாம் செய்த தவம் காரணமாகத்தான் வருவார். எக்காஞ்சி விட்டு சொல்ல போறார், தவத்தினில் உணர்த்தம்பர். தவம் காரணமாக ஞானம் வரும், குரு வருவார், குரு வருவதனால நமக்கு ஞானம் வருகிறது, ஞானம் வருவதனால வீடு கொட்டிக்கு செல்கிறோம் என்று நம்ம பெரியவர்கள் அதை படிமுறையிலே அமைத்தார்கள். ஆகவே சிவபூஜை என்பது ஒரு பெரிய தவம் என்பதுதான் நம்முடைய நூல்கள் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக எங்க போனாலும் என்ன பண்ணுது, நீங்க 274 பாடல் பெற்ற தளத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன வருது, இந்திரன் வழிபட்ட இடம், இது சந்திரன் வழிபட்ட இடம், இங்க அகத்தியர் வழிபட்ட இடம், இங்க முருகன் வழிபட்ட இடம். அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர் முழுமையர் கடவுள். அருமையாக ஆர்வனாளர் அவர் சொல்வார்கள், சைவ சமயம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, அதை இதுவரை நீங்க கேட்ட செய்திகளின் சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சைவ சமயம் என்றால் என்ன என்பதற்கு ஆர்வனாளர் ரொம்ப அருமையா சொல்வார், சிவபிரானே முழுமுதற் கடவுள் என்றும், அவன் அருளி செய்த வேத சிவாகமங்களே முதநூல்கள் என்றும், அவற்றுள் வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல் என்றும், விபூதி ருத்ராக்கங்களே சிவசின்னங்கள் என்றும், ஸ்ரீ பஞ்சாட்சரமே சிவமூல மந்திரம் என்றும், விபூதி உத்ராக்க தாரணமும் ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமும் சிவலிங்கோபாசனையும் வேதத்தில் விதிக்கப்பட்டிருப்பினும் சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது என்று விசுவசித்து அங்கனம் விசுவசித்தபடியே ஒழுகும் மார்க்கம் சைவ சமயம் எனப்படும். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டேன், அவரை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே எல்லாமே நமக்குரிய சொற்கள் தான், ஞானம் விசுவாசம் கர்த்தர் எல்லாம் நமக்குள்ள சொல் தான். நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போய் அதை வச்சுட்டு அவங்க விளையாடி இருக்காங்க இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், நிலையாமையை உணர்வதுதான் ஞானத்தினுடைய முதற்படி, கர்த்தருக்கு பயப்படுதல் முதற்படி இல்லை இல்லையா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு என்னன்னு கேட்டா நிலையாமையை உணர்தல் முதல்ல, அந்த நிலையாமையை உணர்ந்தாதான் நிலைத்த பொருள் என்னன்னு நமக்கு அதை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரும். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னாரு, அறிவிலேயே மிகவும் கேடு கட்ட அறிவுனா என்னது சார் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொன்னார், இந்த புஸ்தத்தை படிக்காது அந்த புஸ்தத்தை படிக்காதுன்னு சொல்லல. திருவள்ளுவர் எதையுமே அவர் ஆன்சர் பண்ற விதமே தனியாக தான் இருக்கும். அறிவிலேயே மிகவும் கடையான அறிவுனா என்னதுன்னார். அதை பற்றி சொல்ல முடியுமா உங்களால கேட்டா அவர் என்ன சொன்னாரு, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அவ்வளவுதான் புல்லறிவுன்னாரு, நல்லறிவு புல்லறிவு அவ்வளவுதான், ஞானம் நல்லறிவு இது புல்லறிவுன்னது. ஆகவே நிலையில்லாத பொருள்களை நிலையினை என்று உணர்வதுதான் புல்லறிவு என்று சொல்வார். ஆகவே நமக்கு எல்லாரும் என்ன உணர்த்தினார்கள் என்றால், நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதற்குரிய சூழ்நிலை அது சிவபெருமான் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இல்லையா. நம்ம பேர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கம் எனக்கு நல்லா தெரியுது. நாங்கெல்லாம் என்னைக்கு சார் தீட்சை எடுத்துக்கிறது, என்னைக்கு சிவ பூஜை பண்ண போறோம், என்னைக்கு நாங்க முறையான வழிபாட்டை தொடங்க போறோம் அப்படின்னு இயக்கம் வருது நல்லா தெரியும் உங்ககிட்ட. ஆனால் சூழ்நிலை வாய்க்கல இல்லையா. ஆனா நிச்சயமா வாய்க்கும். ஞான நூல்களை பயில ஆரம்பிச்ச உடனே அந்த ஞானிகளுடைய வாக்கு நமக்கு அதை காட்டும், அது ஒண்ணு சந்தேகமே இல்லை. அதனாலதான் திருச்செந்தூர்ல மூலவர், மூலவர் எப்படி இருக்கிறார் நான் வேடிக்கையா சொல்வேன். திருச்செந்தூர்ல போய் மூலவர்கிட்ட ஞானம் தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கப்படாது. வேற என் பிள்ளைக்கு கல்யாணம் வரணும், என் பொண்ணுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டதும் ஆறு மணி நேரத்தில் தான் கேட்கணும். அவற்றை போய் கேட்கப்படாது. அவற்றை ஞான மூலவர் ஞானத்தை மட்டும் வழங்குகிறார். அந்த மூலவர் எப்படி இருப்பார் என்றால் நான்கு கரங்களோடு இருக்கிறார். ரைட் சைட்ல ரெண்டு கரம், லெப்ட் சைட்ல ரெண்டு கரம். இந்த மூலவர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா, இந்த வலது பக்கம் ரெண்டு கரம் இருக்கும், அந்த கரம் ஒரு கரம் இப்படி வச்சுட்டு இருக்கும், அது அபய கரம். அதுக்கு கீழே ஒரு கரம் இருக்கும், அது என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்கும். இந்த இடது பக்கம் ரெண்டு கரம், இந்த இடது பக்கம் ஒரு கரம், இப்படி வரத கரம் இப்படி காட்டிட்டு இருக்கும். இன்னொரு கரம் மேல ஜபமாலையை வைத்துக் கொண்டிருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நான்கு கரங்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கும் நினைக்க நீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் பாக்கலாம்னா இனிமே பாருங்க கரெக்டா. வலது பக்கம் உள்ள இரண்டு கரங்கள், ஒரு கரம் அபய கரமாக இருக்கும், அக்கீழே உள்ள கரம் வந்து தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கும். இடது பக்கம் இருக்கக்கூடிய கரம் ஒன்று வரத கரம் இப்படி வச்சுட்டு இருக்கோம், இன்னொன்னு ஜபமாலையை கையில ஏந்தி கொண்டிருக்கோம். ஏன் அதோட வள்ளி தேவயானையோட இருந்து இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபூஜை செய்யலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா. முருகப்பெருமான் நமக்கு என்ன செய்தார் கேப்பீங்க, தேவர் சிறை மீட்ட பெருமாளே, தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து கொண்டு வந்தார், நமக்கு என்ன சார் லாபம், தேவர்கள் சிறையில் இருந்து வந்தாலும் நமக்கு என்ன லாபம் இருக்கா, நமக்கு என்ன உணர்த்தினார் கேள்வி. முருகப்பெருமான் நமக்கு என்ன உணர்த்தினார் என்றால், நமக்கு உணர்த்தியது நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு உணர்த்தினார். முருகப்பெருமான் ரெண்டு இடத்துல சிவபூஜை செய்தார் தந்த புராணத்தில் வருது. ஒன்று திருச்சேங்கலூர், சண்டேஸ்வர நாயனால் அவதாரம் பண்ண இடம் திருச்சேங்கலூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, அதுதான் சண்டேஸ்வருடைய அவதார ஸ்தலம். அங்க கிரௌஞ்ச வதம் தாருக வதம் நாலு பேர் வதம் பண்ணார் இல்லையா. முதல்ல வதம் பண்ணது கிரௌஞ்சன், அப்புறம் அவனுடைய எஜமான் தாருகன். இந்த கிரௌஞ்சனையும் தாருகனையும் வதம் பண்ண உடனே சிவபூஜை செய்ய வேண்டும் என்று தேவர்களுக்கெல்லாம் காமிச்ச. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே கொண்டாட்டம், களியாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் ஒழிஞ்சா, இன்னும் ரெண்டு பேர் இருக்கான்னு நினைச்சாங்க. அப்ப அவர்களுக்கு சிவபூஜை செய்து காட்டினார் அங்கே திருச்செங்கலூர்ல. அதுக்கப்புறம் சிங்கமுகன் சூரபத்மன், கடைசியா வதம் பண்ணது சூரபத்மன் இல்லையா. அதுக்கு முன்னாடி சிங்கமுகன், இந்த சூரபத்மனை வேலாயுதத்தினாலேயும் சிங்கமுகனை குலிசப்படையினாலையும் வென்றார். இதுதான் வருது. அதை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒழிஞ்சாங்க, நாலு பேர் ஒழிஞ்சாங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னார், நீங்கள் சூரபத்மனிடத்திலே இவ்வளவு நாள் ஏன் துன்பத்திற்கு உள்ளானீர்கள் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சிவபூஜையை கைவிட்டதுதான், ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யறேன் பாருங்க, நடந்து காட்டுறான் தலைவன். ஆகவே முருகப்பெருமான் என்ன செய்தார் என்றால், தேவர்களுக்கு சிவபூஜையினுடைய சிறப்பை உணர்த்தினார், பூலோகத்திலிருந்து உணர்த்தினார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பூலோகத்திலிருந்து செய்யக்கூடிய சிவபூஜைக்கு ரொம்ப அதிக பலம். தேவலோகத்துல சிவபூஜையை விட பூலோகத்தில் உள்ள சிவபூஜை இருக்கு பாருங்க. ஏன் சார் இந்திரன் இங்க வந்து பூஜை பண்ணான், சந்திரன் ஏன் இங்க வந்து பூஜை பண்ணான், அங்க இந்திரலோகத்துல பூஜை ரூம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்க இல்லையா. என்னன்னு கேட்டா, இந்த பூமியிலே வந்து சிவபூஜை செய்த அதிக பலன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்தியால் ரொம்ப அருமையா சொல்வார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம், ஆனிடத்து ஐந்தும் மாடும் அரண்மணிக்காக வென்றோ, வானிட தவறும் மண்மேல் வந்து அறந்தனை அச்சிப்பர், ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ, ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று மிக அருமையாக அந்த செய்திகளை எல்லாம் கந்த புராணத்திலே தெளிவாக நமக்கு எல்லாரும் நமக்கு உணர்த்துவது என்னன்னு கேட்டா, சிவபூஜைக்கு மேல நீங்க செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதுதான் என்பதுதான் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்று கூறிக்கொண்டு, ஆகவே நாம் செய்யக்கூடியது அது சுவையான போது எப்படி வருது பாருங்க. முதல்ல இலக்கணவியல், முதல்ல இலக்கணம் பிரமாண இயல், மூணு சூத்திரம், அதுக்கப்புறம் இலக்கண இயல், அதுக்கு ஒரு மூணு சூத்திரம். அதுக்கப்புறம் சாதனையியல். ஐயா சாதனை இயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டாம் சூத்திரம் நடத்திருக்காங்க, ஆறாம் சூத்திரம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இல்லையா. ஏழாம் சூத்திரத்துல இருந்தா சாதனை இயல் வரப்போகுது. இனிமேல் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மூன்று சூத்திரத்திலே உணர்த்தினார். அது அதுக்கு பேர் சாதனை இயல். அதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு சூத்திரம் பயனியல். அந்த பயனியல் என்பது மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று சிவ யோகம் கைவரப்பெறுவது, பத்தாம் சூத்திரம். பதினோராம் சூத்திரம் சீவன் உத்தர்களுடைய இயல்பு. பரமுத்தர்களுடைய இயல்பு பதினோராம் சூத்திரம். பனிரெண்டாம் சூத்திரம் சீவன் உத்தர்களது இயல்பு. ஆகவே ஞானிகளுக்கும் அந்த சிவபூஜை ஆலய வழிபாடு உண்டு என்பதுதான் சிவஞான போதத்தினுடைய முடிந்த கருத்து. அதனாலதான் ஆலயந்தானும் அரணின தொழுமேன்னு சொன்னார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை வேறு விதமாக தொகுக்கலாம். நாம் செய்ய வேண்டிய பூஜை மூன்று. ஒன்று சிவபூஜை, ரெண்டு குரு பூஜை, மூணாவது மாகேஸ்வர பூஜை. சைவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை மொத்தம் மூணு. சிவபூஜை என்றால் நேரடியாக சிவலிங்க பெருமானத்திலே நாம் வணங்குவது சிவபூஜை. குரு பூஜை என்று சொன்னால் ஏற்கனவே முத்தி அடைந்த ஆன்மாக்களுடைய அந்த ஆன்ம திருமேனியவே நிலைக்களமாக கொண்டு சிவபெருமான அருள்வது குரு பூஜை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மூணாவது ஒன்னு இருக்குது, அதுதான் மாகேஸ்வர பூஜை. நடமாடும் சிவனடியார்களுக்கு அவர்களை சிவபெருமானாக பாவனை செய்து அந்த பதினாறு உபச்சாரங்களையும் செய்து அவர்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. அதுக்கு பேர் அன்னதானம்னு பேர் வைக்கல. சைவத்தை நீங்க கவனிக்கணும். மற்ற இயக்கங்கள்லாம் அவர் இயக்கம் சொல்லிச்சு அன்னதானம்னுச்சு, இன்னொரு இயக்கம் சொல்லிச்சு நாராயண சேவை அப்படின்னுச்சு இல்லையா. நாம அப்படிலாம் பேர் கொடுக்கல. நாம என்ன பேர் கொடுத்தோம், மாகேஸ்வர பூஜை. அதாவது சிவன் அடியார்களை சிவபெருமானாகவே பாவனை செய்து அவர்களை நாம் வழிபட்டு அவர்களுக்கு கொடுத்தால் அது மாகேஸ்வர பூஜை. ஆகவே சிவபூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜை, இந்த மூன்று சைவருடைய மூன்று பூஜைகள். அதே போல நாம் வழிபடக்கூடிய ஆலயங்கள் மூன்று. ஒன்று சிவாலயம், ரெண்டு மடாலயம், மூன்று வித்யாலயம். இப்ப பதினஞ்சு நாட்கள் இந்த கல்யாண மண்டபம் வித்யாலயமாக மாறிவிட்டது இல்லையா. அப்புறம் கல்யாண மண்டபமா தான் ஆகப்போகுது, ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னா கல்யாண மண்டபமாக இல்ல. என்ன இருக்குது, ஒரே ஞானிகளுடைய வாக்கு எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இதுக்கு பேர் என்னது, வித்யாலயம். ஆகவே மூன்று ஆலயம், சிவாலயம், மடாலயம், வித்யாலயம் என்று இந்த மூன்று ஆலயங்கள் நாம் சைவர்கள் வழிபாட்டுக்குரியது என்றெல்லாம் பெரியவர்கள் நமக்கென்று விதித்த பல்வேறு அறங்களிலே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்னொன்று சொன்னார்கள், இந்த கலை ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அதான் 64 கலைகள். இந்த கலைகளுக்கெல்லாம் வந்து அதிபதி தான் சரஸ்வதி, உலக ஞானம். இந்த கலைஞானம்னா என்ன சொல்றாங்கன்னா குரு இல்லாமையும் வருமா. நீ உலகத்தை எத்தனை பேரை பார்க்கலாம், மோட்டார் மெக்கானிசமே படிச்சிருக்க மாட்டான், அவன் போய் படிச்சிருக்க மாட்டான், பிஏ மெக்கானிக்ஸ் பிஏ மெக்கானிக்கலை விட இவன் அருமையா பார்த்துருவான் இல்லையா. இது எப்படி வந்தது, எந்த படிப்புலையும் படிக்கலையே அப்படின்னா கலைஞானம், மருத்துவம், ரசவாதம், இசை, கணிதம், பொறியியல், இதெல்லாம் என்ன தெரியுமா, பூர்வ ஜென்மத்திலேயே நாம் அந்த கலையை பயின்றிருந்தால் ஒரு குரு இல்லாம கூட வருமா அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஞானம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஞானம் இருக்கே இறைவனுடைய அடிஞானம். அதான் சம்பந்தரை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்வார், உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். அதையே உவமைன்னு சொன்னாருன்னா கலைஞானத்துல உவமை உண்டு. இவரை விட அவர் கட்டிக்காரு சார், டாக்டர் இந்த டாக்டரை விட அந்த டாக்டர் கட்டிக்காரு சார், இந்த இன்ஜினியர் விட அந்த இன்ஜினியர் கட்டிக்காருன்னு உவமைக்கலாம். அதான் சொன்னாரு. ஆனா ஞானசம்பந்தருக்கு வந்து தெரியுமா, உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இவ்வளவு ஞானம் அவருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதுக்கு சொன்னார், எதை முதலா போட்டார், தவத்தை முதலாக முதலீடு செய்தார். அதான் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அப்ப என்ன தெரியுதுன்னா இந்த ஞானம் இறைவனுடைய அடிசேர் ஞானம். அது ஐயா அன்னைக்கு எழுதி போட்டான் ரொம்ப அருமையாக, சிவஞானம், பரஞானம், அடிசேர் ஞானம், இதெல்லாம் திருவடி ஞானம். இல்ல இறைவனுடைய அறிவுக்கு என்ன பெயர், நம்முடைய அறிவுக்கு என்ன பெயர், ஒரு ஆறு வார்த்தை எழுதி போட்டாங்க ஐயா, ரொம்ப அருமையாக. நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆகவேதான் அடி, இந்த அடியார்னு ஏன் சொல்றான், நம்மள வந்து அடியார்கள், அப்படின்னு சொல்றோம். சைவத்துல அடியாருக்கு தான் தனி சிறப்பு. அடியார் என்பது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், சிவபெருமானுடைய திருவடியிலே பொருந்துகிறவர்கள். இந்த ஆர் என்றால் பொருந்துதல். ஆகவே திருவடியிலே பொருந்துகிறவர்கள் அடியார்கள். அதை வச்சுதான் பேர் வச்சாங்க, அடியார்கள். ஆகவே திருவடி ஞானம் ஒன்றுதான். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். அது தொகையடியார சொல்லிட்டார். அதுல சுந்தரர் என்ன பண்ணுவார்னா, சிலவற்றை இறந்த காலத்தில் சொல்வார். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தான். சுந்தர காலத்துக்கு மேல பிறக்கிறவங்களும் அந்த வணக்கம் செல்லாது. திருவாரூர் பிறந்தார்கள் தான், திருவாரூர் பிறப்பார்கள் அடியாருக்குன்னு சொல்லல. அது என்னன்னு கேட்டா, சுந்தரர் காலத்துல அங்கே திருவாரூரிலே பிறக்கிறவர்கள், அதுலேயும் திருவாரூர் ஆழிவட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது திருவாரூர் ஆழிவட்டம், அது நம்பியாண்டா நம்பிதான் சொல்றார். அந்த திருவாரூர் ஆழிவட்டத்துக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வழக்கம் சொன்னார். ஏன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் வரை சிவகணங்களே அங்க பறக்கும் என்பது நியதி. ஆகவே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். ஆனா சில பேரை மூணு காலத்துக்கு புரிஞ்சு சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். என்னெல்லாம் தொகை அடியாரு ரொம்ப குறிப்பதா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொன்ற தொகையில நுட்பமான பல செய்திகளை வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். இந்த ஞானம் என்பது, இறைவனுடைய அடிசேர் ஞானம் என்பது குருவின் வழியாகத்தான் வரும். அது சிவஞான சித்தியால மிக தெளிவாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, ஆகவே மரபு வழியாக நாளைக்கு நான் திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே குருமகா சன்னிதானம் இன்னைக்கு நமக்கெல்லாம்